ஒரு திசை. மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஞாயிறு ஆராதனை புதிய ஆலயத்தின் 10 மணிக்கு நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 0212749856. நன்றி, வணக்கம்.
பிரியமானவர்களே, அன்னவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி இயேசு கிறிஸ்து ஆயத்தமா இருக்கிறார். ஆகவே அன்னவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வல்லமையும் சிலுவையில் அவர் நமக்காக செய்த தியாகத்தையும் விசுவாசியுங்கள். இந்நாளிலும் உங்களுக்கான இன்றைய தேவ வார்த்தை, கவலைப்படாதிருங்கள்.
பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:17 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு ஒரு நாள் அவர் இயேசு உபதேசம் பண்ணி கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இயேசு ஒரு வீட்டிற்குள்ளே உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்க மத தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. கிராமங்கள்ல இருந்து அநேக மக்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வீடு முழுவதும் ஜனங்களால் நிறைந்திருக்கிறது. இயேசு உட்கார்ந்து அவளோடு கூட பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறாரு. அந்த சமயத்தில் பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறார். எப்படி அந்த வல்லமை வெளிப்பட்டது பாருங்க. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் இயேசுவுக்கு முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். அந்த ஊர்ல திமிர்வாதக்காரன் ஒருவன் இருந்தான். படுக்கையிலே அவன் படுத்திருக்கிறான். அவனுடைய கைகள் வளைந்திருக்கலாம், கால்கள் வளைந்திருக்கலாம். வாதத்துல பலவிதமான வாத நோய்கள் உண்டு. அதுல திமிர்வாதம் என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். சிலருக்கு அப்படியே வாய் கோணிரும், கழுத்து கோணிரும், கை காலெல்லாம் அப்படியே எலும்புகள் மடங்கி விடும். அவனால எளிமை உட்கார முடியாது, நிக்க முடியாது, நடக்க முடியாது. திமிர்வாத நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த மனுஷன் படுக்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்ப சில மனிதர்கள் அவன் மீது அன்பு கூர்ந்து இவனை இயேசுவனிடத்திலே கொண்டு போனால் இவன் சுகமாகி விடுவான் என்று அவனை படுக்கையோடு தூக்கிட்டு வர்றாங்க. இயேசு கிட்ட கொண்டு போகலாம், இயேசுக்கு முன்னால வச்சா போதும், இவன் சுகமாகி விடுவான் என்று கொண்டு வருகிறார்கள். ஆனா ஜனங்கள் கூட்டமா இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள ஜனக்கூட்டம், வாசல்ல ஜனக்கூட்டம், வீட்டை சுற்றிலும் ஆட்கள் இயேசு பிரசங்கம் என்று கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால இவங்களால ஜனக்கூட்டத்துக்குள்ள அந்த மனிதனை தூக்கி கொண்டு இயேசுக்கு அருகில போக முடியவில்லை. உடனே அவங்க யோசித்தாங்க, ஐயோ பாவம், இயேசுவிடத்துல கொண்டு வந்த முடியவில்லை என்று திருப்பி கொண்டு போகவில்லை. வேதம் சொல்லுகிறாரு, ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோட இறக்கினார்கள். வீட்டுக்கு மேல ஏறினாங்க. மாடிப்படியில ஏறி போனா அந்த வீடு தட்டோடுகள் போட்ட வீடு. அந்த ஓட்டெல்லாம் பிரிச்சு ஒரு துவாரம் உண்டாக்கி அந்த வீட்டு மேல்கூரையிலிருந்து அவனை இயேசுக்கு முன்னால படுக்கையோடு கூட கயிறு கட்டி இறக்கி விட்டார்கள். இயேசு அவனை பார்க்கிறார். அப்ப என்ன நடக்குது? அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொன்னார். உடனே அங்க இந்த மத தலைவர்கள் நினைக்கிறார்கள், பாவங்களை மன்னிக்க இந்த இயேசு யார்? இவர் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? தேவன் தானே பாவத்தை மன்னிக்க முடியும் என்று இயேசுவை தெய்வமாக நம்பாதபடியால் அவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய எனக்கு அதிகாரம் உண்டு. தான் தான் இந்த உலகத்தில் வந்த இறைவன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி அவருடைய சிந்தனைகளை அறிந்து ஆண்டவர் அப்படி பேசிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன ஒரு வார்த்தை இயேசு சொன்னார். உடனே அவன் சுகமாகி எழுந்து அந்த படுக்கையை சுமந்து கொண்டு அவன் இயேசுவை மகிமைப்படுத்தி விட்டு வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். இன்றைக்கு அதிசயமான காரியங்களை கண்டோம் என்றார்கள். இன்றைக்கு இந்த இடத்துல அதிசயங்கள் நடக்க போகிறது. இயேசு அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த மனுஷனை கொண்டு வர்றாங்க, இயேசுவனை கொண்டு வர்றாங்க, வீட்டுக்குள்ள போக முடியல. உடனே மாடியில ஏறி ஓட்டை எல்லாம் பிரிச்சு அந்த வீட்டுக்குள்ள இறக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல இயேசு இருந்து அந்த ஓட்டெல்லாம் ஒருத்தர் கலட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்க? யாருடா எங்க வீட்டை உடைக்கிறது? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டி இருக்கிறோம், ஒரு வீடு கட்டுற கஷ்டம் யாருக்கு தெரியும்? வீட்டெல்லாம் உடைக்கிறீன்னு சண்டைக்கு போயிருப்பான்ல. ஆனா அந்த வீட்டுக்காரன் யாரும் சண்டைக்கு போகவே இல்லை. வீட்டையே திறக்கிறாங்க, மேல் கூரையை பிரிச்சு எடுத்து ஓட்டை எடுத்து ஒரு ஆளைய உள்ள இறக்குறாங்க. யாரும் ஒண்ணு பதில் சொல்லல. ஏன்? இயேசு அங்க இருந்தார். அல்லேலூயா. இயேசு அங்க இருந்ததுனால வீட்டையே உடைச்சு ஒரு ஆளை இறக்குறாங்க. ஒருத்தர் அந்த வீட்டுக்காரன் கூட ஒண்ணு பேசல, அமைதியா இருக்கிறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, ஒரு திமிர்வாதக்காரன் இயேசுக்கு முன்னால இறக்கி வச்சுட்டாங்க. மேல இருந்து அவங்க பாக்குறாங்க, இயேசு அவங்களை பாக்குறாரு. இவங்க இந்த மனுஷனை கொண்டு வந்து எனக்கு முன்னால வச்சிருக்கிறாங்களே நீ பார்க்கிறார். இயேசு கோபப்பட்டாரா? ஒரு வீட்டையே பாழ் பண்றீங்களப்பா, நான் தான் வெளியே வந்து சுகமாக்கணும் அப்படி சொன்னாரா? ஒண்ணு சொல்லல. வேதம் சொல்லுகிற அவருடைய விசுவாசத்தை இயேசு கண்டாராம். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய விசுவாசத்தை இயேசு கண்டார். அந்த அவனை தூக்கிட்டு வந்த நண்பர்கள், இயேசு கிட்ட போனா இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இவன் சுகமாயிருவான், இவனுடைய துக்கம் சந்தோஷமா மாறிடும், பாவம் இவன் படுக்கையில கஷ்டப்படுகிறானே, ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி விசுவாசத்தோடு கொண்டு வந்திருக்கிறாங்க. பாருங்க, அந்த விசுவாசத்தை இயேசு கண்டாராம். கண்ட உடனே அந்த மனுஷனை பார்க்கிறார். அவன் அப்படியே சுருண்டு படுத்திருக்கிறான், கை காலெல்லாம் உடக்கப்பட்டு. அவனை பார்த்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. முதலாவது இயேசு சொல்றாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றார். ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லணும்? எலும்பு நடன் சொன்னா அவன் நடக்க போகிறான், சுகம் உண்டாக போகிறார். அதுக்குதான் அவனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்லுகிறார், மகனை திடன்கொள். மத்தேயு 9 2 வசனத்திலிருந்து இதே காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அற்புதத்தை நேர்ல பார்த்த அந்த மத்தேயு எழுதுகிறார். அவனை பார்த்து இயேசு சொல்றாராம், மகனை திடன்கொள், நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றார். ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார் என்றால், அந்த வியாதிக்கு காரணமே அவனுடைய பாவங்கள். எல்லா வியாதிக்கும் பாவன காரணம்னு சொல்ல முடியாது. நாம் இயற்கை விதிகளை மீறும் பொழுது சில நோய்கள் நமக்கு வரக்கூடும், நோய் கிருமிகளினால் நோய்கள் வரக்கூடும். பல காரிய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில பாவங்கள் வியாதியை நம் சரீரத்தில் கொண்டு வரும். இவன் வியாதிப்பட்டதற்கு காரணம் இவனுடைய பாவம், அதனாலதான் அவன் வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறான். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் இவன் சுகமாக்கப்பட முடியும். அந்த தடை மாறினால் தான் ஒரு அற்புதம் இவன் வாழ்க்கையில நடக்க முடியும். அதனால்தான் அப்பதான் அவனுக்கு சமாதானம் உண்டாக முடியும். அதனால இயேசு சொல்லுகிறார், மகனை திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இயேசு ஏன் அப்படி திடன்கொள் என்று சொல்லுகிறார்? இவனுக்கு தெரியும், தன்னுடைய பாவத்தினாலதான் இந்த வியாதி என்று அவனுக்கே தெரியும். அவனுக்கே தெரியும் நம்ம பாவத்தினாலதான் இந்த வியாதி நமக்கு வந்திருக்குன்னு அவனுக்கே தெரியும். உன்னுடைய உள்ளத்துல என்ன துக்கம், இயேசு என்னை மன்னிப்பாரா, நான் செய்யற பாவத்தை எனக்கு மன்னிப்பாரா, அல்லது அவர் தீர்க்கதரிசி ஆயிட்டு நான் செய்யற பாவம்லாம் அவருக்கு தெரியுமே, நீ பாவியான மனுஷன், நீ பாவத்திற்கு ஏற்ற தண்டனை அனுபவிக்கிறாய் என்று என்னை புறக்கணித்து விடுவாரோ என்கிற பயம், பாவத்தை குறித்த உணர்வு இருந்தது, என் பாவம் மன்னிக்கப்படுமான ஏக்கம் இருந்தது. அதனால இயேசுவனை பார்த்து சொல்றார், மகனே நீ திடன்கொள். அவன் அன்பாய் எப்படி சொல்றார், மகனேன்னு சொல்லுகிறார். நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு எல்லாரும் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மை தான் பிள்ளைகளாக நேசிக்கிறார். அவனை பார்த்து அவனுடைய பாவத்தை நிமித்தம் அவனை வெறுக்கவில்லை, அவனை மகனேன்னு கூப்பிடுகிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறார். அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பாவத்தை நிமித்தமா பாதிக்கப்பட்டு மனச பாதிக்கப்பட்டு வேதனையோடு வந்திருக்கிறான். அன்று சொல்றார், மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நீ பாவின்னு நான் உன குற்றவாளி ஆக்க மாட்டேன், உன புறம்பே நான் தள்ள மாட்டேன், நீ உன் பாவத்தை உணர்றதுனால நான் மன்னிக்கிறேன்னு இயேசு சொன்னார். அடுத்து ஆண்டு சொல்றாரு, எழுந்திரு, இப்போ படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார். இத்தனை வருஷம் அந்த படுக்கை தான் அவனுக்கு எல்லாமே, அதுலதான் சுருண்டு படுத்திருப்பான், படுக்கையோட தான் அவனை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவன் படுத்திருந்த படுக்கையோட தான் இயேசுக்கு முன்னால கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இத்தனை வருஷமா மணிக்கணக்காக அந்த படுக்கை தான் அவனை சுமந்து கொண்டிருந்தார். இப்ப இயேசு சொல்றாரு, நீ எழுந்துரு, உன் படுக்கையை சுமந்து கொண்டு போன்ட்டார். இதுவரைக்கும் அந்த படுக்கை தானே உன்னை சுமந்துச்சு, இப்ப இன்னைக்கு நீ அந்த படுக்கையை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உடனே சுகமாகி எழும்பி விட்டான். அற்புதமான ஒரு சுகம், படுக்கை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி விட்டு வீட்டுக்கு திரும்பி போனான். ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு அதிசயமான காரியத்தை கண்டோம். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, இயேசு இன்னைக்கு அப்படி செய்யறாரா? இன்னைக்கு நடந்தது எழுதப்பட்டிருக்குதுங்க, இன்னைக்கு அப்படி நடக்குமா? எனக்கு நடந்துச்சே, என் 14 வயசுல இருதயம் வீங்கி வலது கால் செயலற்று நொண்டியா நான் படுத்திருந்தேனே, அப்ப இயேசுனாலே எனக்கு பிடிக்காது, இதே 4 கிராமம் தான் எனக்கு, ரொம்ப வைராக்கியமான ஆளு நான், இயேசு பத்தி சொன்ன அவ்வளவுதான், அவங்களை விரட்டிடுவேன் நான், அப்படிதான் நான் இருந்தேன். அப்ப எனக்கு 14 வயசு, ஸ்கூல்ல 9 வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன், மெட்ராஸ்ல வெள்ளிவாக்கத்துல சிங்காரம்பிள்ளை ஸ்கூல்ல, நடக்க முடியாம ஆயிட்டு வலது கால் செயலற்று நொண்டியா படுத்திருந்தேன். வீட்டுல பாடியில நாங்க இருந்தோம், முன்னால எங்க அப்பாவுக்கு பாத்திரம் கடை, பின்னால எங்களுடைய வீடு, அதுலதான் நான் படுத்திருந்தேன். 6 வீடு, காம்பவுண்ட் வீடு அல்ல, முதல் வீடு எங்க வீடு, படுத்திருந்தேன் நொண்டியாய் படுத்திருந்தேன். டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, எலும்பும் தோலுமாய் படுத்திருந்தேன், மரண நிச்சயம் அவ்வளவுதான். அப்பா அம்மா கூப்பிட்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சொல்லிட்டாங்க, உடைய மகன் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது, இருதய முற்றிலும் டேமேஜ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மரணம் நிச்சயம்ன்ற நிலைமையில எங்க வீட்டுக்குள்ள ஒரு மரண படுக்கை, யோசித்து பாருங்க, அந்த வீடு நிம்மதியா இருந்திருக்குமா, ஒரு சந்தோஷம் இருந்திருக்குமா, ஒரு மரண வீடு போல எங்க வீடு இருந்தது. அப்பதான் ஒரு சகோதரர் எங்க கடையில எங்க அப்பாவோட ஜாமா வாங்க வந்ததுல பழகினவர், அவர் நான் நோய் வாய்ப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு விசாரிச்சு போக வீட்டுக்கு வந்தார். எங்க அம்மா அவரை பார்த்து அழுதாங்க கண்ணீரோடு, என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என் மகன் செத்துருவான்னு டாக்டர் சொல்றாங்க, நீ ஜெபம் பண்ணுவியா, என் மகனுக்காக ஜெபிப்பியான்னு சொன்னாங்க. அவர் உடனே பாருங்க, லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனில வேலை செய்து கொண்டிருந்தவர், அவர் ஒரு பாஸ்டரும் அல்ல ஊழியரும் அல்ல, ஒரு வேலை செய்து கொண்டிருந்தவர், நான் ஜெபம் பண்றேன் இயேசு அற்புதம் செய்வான்னு சொன்னார். அப்ப என் படுக்க பக்கத்துல முழங்கால் படிட்டா, எங்க வீட்டுக்குள்ள அப்ப ஒருத்தரும் கிறிஸ்தவங்க கிடையாது, எல்லாம் பயபக்தியா நிக்கிறாங்க, இயேசு சுகமாக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கரமுயர்த்தி ஜெபித்தார். ஜெபிக்கும் போது எங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்தா, இயேசு வந்தா, எங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்தா. அன்பானவர்கள், எப்படின்னா நான் அதை உணர்ந்தேன், நான் இயேசுவ நம்பாத ஆளு, கண்ணு திறந்து வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தேன், நான் இயேசுவ நோக்கி ஜெபமே பண்ணல, எங்க அம்மா தான் எனக்காக கண்ணீரோட ஜெபிச்சாங்க, நான் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனா அந்த ரூமுக்குள்ள யாரோ வர்றது என்னால உணர முடிந்தது. உங்க வீட்டுல நீங்க தனியா இருக்கும் போது கண்ணை மூடி சும்மா உட்காந்துருங்க, யாராவது அந்த ரூமுக்குள்ள நடந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும், உங்களால உணர முடியும் யாரோ வர்றாங்கன்னு. அதே மாதிரி நான் உணர்ந்தேன், யாரோ இந்த ரூம்ல வர்றாங்க, என் படுக்க பக்கத்துல வர்றாங்கன்னு உணர்ந்தேன். அப்ப என் கண்ணில இருந்து கண்ணீராவடி ஆரம்பித்த ஒரு பயம், தெய்வீக பயம், ஏதோ அங்க நடக்குதுன்னு சொல்லி அவர் சொல்றார், இயேசுவே தொடும் அப்படின்னு ஜெபிக்கும் போது ஒரு கரம் என்னை தொட்டது. இந்த தோல் பகுதியில, வலது தோல் பகுதியில் ஒரு கை தொடுவதை நான் உணர்ந்தேன். அப்போ ஒரு வல்லமை அப்படியே என் கால் வழியா இப்படியே பாய்ந்து போகுது, என்னால உணர முடியும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வல்லமை நான் உணர்ந்தேன். உடனே நான் படுக்கையில எழுந்து அமர்ந்துட்டேன். அடுத்த நிமிஷம் என் கால் சரியாக எழுந்து உட்கார்ந்தேன். ஜோமணி முடிச்சிட்டு அவன் கண்ணை திறந்து பாக்குறாங்க. நான் எழுப்பி உட்கார்ந்துட்டு நான் எலும்பும் தோலுமா இருந்தேன். பல மாதங்கள் அந்த நோய் படுக்க நான் மெதுவா அப்படி எழும்பி நின்று நடக்க ஆரம்பிச்சேன். நடக்க முடிந்தது. வீங்கி இருந்த இருதய நார்மலாய் மாறிவிட்டது. அற்புதம். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு அற்புதம் செய்தாரே, இன்னைக்கு நடக்குமான எனக்கு செய்தாரே. அதனாலதான் அவரை குறித்து பிரசங்கம் பண்றேன். எனக்கு செய்தார். இயேசு என்னை சந்திக்காம இருந்திருந்தா என் கல்லறைதான் இன்னைக்கு உலகத்துல இருந்திருக்கும். என்னை நேசித்து நான் அவரை நம்பல, அவரை தூஷித்தேன். ஆண்டவர், நீ உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவர் போகல, எனக்கு கூட அற்புதம் செய்தார். அப்ப உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்றைக்கு அவர் செய்வார். இன்னைக்கு அவர் உங்களுக்கு செய்ய போகிறார், உங்களை தொட போகிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இப்ப நம்ம ஜெபிக்கும் போது இயேசு உங்களை தொட போகிறார். ஆண்டவருடைய வல்லமை தொட்ட உடனே சுகம். அவன் சுகமானான், எழும்பி நடந்துட்டான். அற்புதமான சுகம். நொண்டியா கிடந்த எனக்கு அற்புத சுகம் கொடுத்தார். உங்களை சுகமாக்குவார், பயப்படாதங்க. இப்ப அவருடைய வல்லமை உங்களை தொட போகிறது. ஒரு அற்புதமான மாற்றம் உண்டாகும். விசுவாசிங்க, இன்றைக்கு இயேசு என்னை தொடுவார்னு விசுவாசிங்க. இந்த அற்புதத்தை செய்ய காரணம் என்ன தெரியுமா? இயேசுடைய விசுவாசத்தை கண்டு என்று வேதம் சொல்லுகிற அந்த விசுவாசத்தை கண்டு அற்புதம் செய்தார். வேற ஒண்ணு அவர் கேட்கல, உங்களுடைய காணிக்கை கேட்கல, பொண்ணு பொருளை கேட்கல. என்னை விசுவாசிக்கிறியா? நான் உனக்கு அற்புதம் செய்யறேன், அவ்வளவுதான் கேட்கிறார். என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஒரு குருடன் வந்து கூப்பிடுறான், இயேசுவே தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசுவனை பார்த்து எனக்கு என்ன காணி கொண்டு வந்த? இயேசு அதை கேட்கல. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு, நீ விசுவாசிக்கிறியா? நான் உன்னை சுகமாக்குவேன்னு எனக்கு நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். விசுவாசிக்கிற ஆண்டவரே நான் உடனே அற்புதம் செய்தார். வேற ஒண்ணு இல்ல, விசுவாசம், அவ்வளவுதான். இயேசு என்னை தொடுவார், இப்போ என்னை குணமாக்குவான்னு விசுவாசிங்க, உடனே அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசு என்னை தொடுவான்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் அற்புதம் செய்வார்.
பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களோட தெளிவாய் பேசி இருக்கிறார். இல்ல, ஆண்டவருடைய செய்தி உங்களுக்கு வந்தது இல்ல. நீங்க விசுவாசித்தா அற்புதத்தை காண முடியும். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல மாற்றம் வருமா, அற்புதம் நடக்குமா, ஏதாவது நன்மை நடக்குமான்னு எதிர்பார்க்கறீங்கல்ல, விசுவாசத்தோடு ஜெபிச்சா போதும், அற்புதம் நடந்துரும். எனக்கு தான் விசுவாசமே இல்லையே நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளை வாசிக்கும் போது ஆண்டவர் எல்லாருக்குள்ளும் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ரோமர் 12:3 சொல்லியிருக்கு. அப்ப உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் சந்தேகப்படுவதுதான் அவிசுவாசம். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்துங்க, அற்புதம் நடந்துரும். அப்படி என்ன செய்யணும்? வாயினால் அறிக்கையிடுங்க, இயேசுவே உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறேன், இயேசுவே உம்முடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவே எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி வாயினால் அறிக்கையிட்டு ஜெபம் செய்யுங்க. உடனே அற்புதம் நடக்கும். எனக்கு விசுவாசமே இல்லை அப்படி இப்படின்னு அதை சொல்லாதங்க. உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் ஏற்கனவே வைத்துவிட்டார். சரியா? இப்ப உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது, அது போதும். நீங்க அற்புதம் பெறுவதற்கு அந்த விசுவாசம் போதும். இப்ப நம்ம ஜெபிக்கல, உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? உங்களுடைய இருதயத்துல கை வச்சு எனக்கு கடன் பிரச்சனை மாறணும், திருமண காரியம் நடக்கணும், இந்த தடைகள் நீங்கணும், பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும், கர்ப்பத்தின் கனி வேணும், என்ன ஆசீர்வாதமோ விசுவாசத்தோட ஜெபிங்க, நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்படி தொடுதலை உணர்வீங்க, அந்த சந்தோஷம் உங்களுக்குள் வருவதை காண்பீங்க. விசுவாசம் உள்ள ஜபம் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கொண்டு வரேன். ஜெபிக்கலாமா? உங்க கூட சேர்ந்து நானும் விசுவாசத்தோட ஜெபிக்க போறேன். ஜெபிக்கலாம். தகப்பனே, யார் யார் என்னோட இணைந்து விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்களோ, இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். இந்த மகள், இந்த மகன், இந்த தம்பி, இந்த தாயார், தகப்பனார் விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்கப்பா. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும். இன்றைக்கு இந்த வேதனைகள் நீங்களும் ஜெபிக்கிறாங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. தரித்திரங்கள், வறுமைகள் அவருடைய குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். ஒரு செல்வமும் செழிப்பும் அவருடைய வாழ்க்கையில வரட்டும். தடைப்பட்டிருக்கிற காரியங்களிலே அற்புதம் நடக்கட்டும். தடைகள் விலகட்டும். காரியத்தை வாய்க்கப்படும். திருமண காரியம், வீடு காரியம், பிசினஸ் காரியம், வேலை காரியம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும். ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கட்டும். இன்றைக்கு அப்பா ஒரு அற்புதத்தை செய்யும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். திருமண தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிள்ளைகள் விசுவாசிக்கிறார்கள். என்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் அல்லவா? இன்றைக்கே ஒரு மாற்றம் உடைய குடும்பத்தில் ஆரம்பிக்கட்டும். இப்பொழுதே ஒரு அடையாளத்தை அவர்கள் பார்க்கட்டும். வியாதி படுக்கையில் இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடப்பார்கள் ஆக. கால்களும் கைகளும் பலன் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். கால்களுக்குள்ளே எலும்புகள், நரம்புகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். அந்த வலிகள் விலகட்டும். எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கவலைகள் எல்லாம் விலகட்டும். ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வரட்டும். இன்றைக்கே ஒரு அற்புத மாற்றத்தை காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
என்னில் வாழும் இயேசுவே, உன்னை தான் நம்புகிறேன். நம்பிக்கையின் தேவனே, நான் நம்பும் தெய்வமே, என்னில் வாழும் இயேசுவே, உன்னை தான் நம்புகிறேன், உன்னை தான் நம்புகிறேன். இந்த நிலைமையிலும் படுக்கையில்